கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் யாவரும் மௌன ஜபம் செய்வோம். ஆமென். துதிகீதங்களில் உள்ள 146வது பாடல், என்னாலும் நீரே வேண்டும் என்ற பாடலை நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து நாம் பாடுவோம். எக்காலம் இயேசுவே சகாயராயிரோம், அன்பான சத்தத்தால் ஏன் ஏக்கம் நீக்கிடும், என்னாலும் நீரே வேண்டும், எந்த நாளும் வேண்டும், நீரென்னை நோக்கி பாரும் பேரன்பரே, எப்போதும் இயேசுவே பாவியோடிரும், தீயோனின் சோதனை ஓயாமல் விளக்கும், என்னாலும் நீரே வேண்டும், எந்த நாளும் வேண்டும், நீரென்னை நோக்கி பா பேரன்பரே. ஏக்காலும் இயேசுவேம் ஏக்கட்டு வாழ்விலோம், அன்பாக தங்குவீர் என் நீச நெஞ்சிலும், என்னாலும் நீரே வேண்டும், எந்த நாளும் வேண்டும், நீரென்னை நோக்கி பாரும் பேரன்பரே. எக்காலும் இயேசுவே எக்கேடும் நீக்குமேன், காரோன்யநாயகா நீரென்னை ஆளுமே, என்னாலும் நீரே வேண்டும், எந்த நாளும் வேண்டும், நீரென்னை நோக்கி பாரும் பேரன்பரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நாம் சங்கீதம் 137 அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இப்போது நான் இந்த சங்கீதம் 137 அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம், அது நடுவில் இருக்கும் அலறி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம், எங்களை சிறைபிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்களகீதங்களையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக, நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியில் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய்ப்போகிறவர்களே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவர் பாக்கியவான், உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இந்த நாளிலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சங்கீதம் 137 அதிகாரத்தை குறித்து நாம் தியானிப்போம். வேதத்தில் அநேக சங்கீதங்கள் தாவீது ராஜாவால் எழுதப்பட்டிருந்தாலும் கூட இந்த சங்கீதம் ஒரு விசேஷத்ததாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த சங்கீதமானது இஸ்ரேல் ஜனங்களாலே ஒரு பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இது ஒரு புலம்பலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அழுகையோடு புலம்பி தன்னுடைய கடந்த கால நினைவுகளை அவர்கள் நினைத்து பார்த்த ஒரு காரியமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் ஏறக்குறைய 70 பாபிலோனில் அடிமையாக இருந்தார்கள். கிறிஸ்துவுக்கு முன்பாக 586 பாபிலோனிய ராஜா இஸ்ரேல் மீது படையெடுத்து இஸ்ரேல் தேவாலயத்தை அழித்தான். இஸ்ரேல் ஜனங்கள் அங்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அப்படி சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த ஜனங்கள் அந்த காலகட்டத்தில் பாடின ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அவர்கள் அங்கே பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுதோம் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோகம், சிறைபிடிக்கப்பட்டார்கள். ஏன் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள்? அவருடைய வாழ்க்கையில் பாவம் செய்தார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் செய்த முக்கியமான பாவம் என்ன என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாயும் ஓய்வு நாளை அனுசரிக்காத ஒரு ஜனங்களாகவும் இருந்தபோது தேவனாகிய கத்தர் அந்த பாபிலோனிய ராஜாவிடத்திலே இஸ்ரேல் தேசத்தை, யூதா ஜனங்களை தேவனாகிய கத்தர் ஒப்பு கொடுத்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை அந்த ஜனங்கள் அன்றைக்கு சந்தித்தார்கள். அவர்கள் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை மிக சோகமாக இருந்தது. அவர்கள் தன்னுடைய கடந்த காலங்களை நினைத்து பார்த்து பாபிலோன் ஆறுகள் அருகே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோகம். ஏனென்று சொன்னால் அவருடைய பாவம் அவர்களை தேவனை விட்டு பிரித்தது. அவர்கள் அடைந்த சோகங்களுக்கு காரணம், அவர்கள் பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவென்று சிந்திக்கும் போது பாவம் அவர்களை தேவனிடத்தை விட்டு பிரித்தது என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். இங்கே பார்க்கிறோம், அந்த பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுதோம் என்று சொல்லுகிறார்கள். சந்தோஷமாக மங்கள வாத்தியங்களோடு கூட, கிண்ணறங்களோடு கூட கர்த்தரை துதித்து கொண்டு பாடிக்கொண்டிருந்த ஜனங்களுடைய வாழ்க்கை இப்போது இங்கு பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து என்று இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய கண்ணீர் இங்கே ஆராய்ப்போவதற்கு அடையாளமாக அவருடைய அழுகையை இங்கே வேதம் பதிவு செய்திருக்கிறது. வேதம் பாபிலோனிலே நாம் பார்க்கும்போது இரண்டு முக்கியமான ஆறுகளை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இத்தக்கேல், ஐபிராத் என்கிற இரண்டு முக்கியமான ஆறுகளை பாபிலோனிலே இருந்ததாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த ஆறுகள் ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணும் போது கூட இருந்ததாகவே வேதம் பதிவு செய்திருக்கிறது. அவர்கள் இப்போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சோகங்களை இந்த பாடல் மூலமாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமில்லை, இரண்டாம் வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அது நடுவில் இருக்கும் அலறு செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம் என்று சொல்லுகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் வேதத்தில் நாம் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களை சொல்லுகிறார், நான் உன்னை உயர்குல திராட்சை செடியாக நட்டேன் என்று சொல்லுகிறார். உயர்குல திராட்சை செடியாக நட்டப்பட்ட அந்த ஜனங்கள், திராட்சை செடியின் நிழலின் கீழாக வாழ்ந்த அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை ஒரு அலறு செடியின் கீழாக வா, எப்போதும் தேவனை துதிக்க வேண்டிய அந்த கிண்ணறங்கள் இப்போது அலறி செடியின் மேல் தூக்கி எறியப்பட்ட ஒரு சோர்வை அந்த ஜனங்கள் சந்தித்தார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் பாபிலோன் ராஜா காலகட்டத்தில் அவர்கள் அனுபவித்த அந்த கொடுமை. அது மாத்திரமல்ல, அந்த ஜனங்கள் அவர்களை துதித்து அவர்கள் எங்கள் பாடல்களை, உங்கள் பாடல்களை கொஞ்சம் எங்களுக்காக பாடுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் அந்நிய தேசத்தில் நாங்கள் எப்படி பாடுவது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் சந்தித்த அந்த கடுமையான பின்விளைவுகள், அவர்கள் சந்தித்த அந்த பாபிலோனிய படையெடுப்பின் போது அவர்கள் அனுபவித்த அந்த கொடுமைகள் எல்லாம் நினைத்து பார்க்கிறார்கள். எப்படி நாங்கள் இந்த அந்நிய தேசத்திலே எங்கள் தேவனை குறித்து பாடுவது என்று சொல்லி அவர்கள் பாடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த காலகட்டத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் எருசலேமை அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். எப்போதுமே நாம் ஒரு நமக்கு ஒரு பழமொழி ஒரு சொல்வார்கள், பொதுவாக வெயிலிலே போகும்போது தான் நிழலின் அருமை தெரியும் என்று சொல்லி. இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நாம் இங்கே பார்க்கும்போது அவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக்கப்பட்ட போதுதான் தேவனுடைய அந்த வல்லமை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, அவர் மகிமையாக எவ்வளவாக எருசலேமில் தன்னை வழிநடத்தி கொண்டு வந்தார் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்கள் மீது தேவன் வைத்திருந்த அந்த அன்பையும் கிருபையும் அவர்கள் புறவு தேசத்திலே அவர்கள் அடிமைப்படுத்த போதுதான் அவர்களாலே உணர முடிந்தது. அந்த பாபிலோனுடைய படையெடுப்புக்கு முன்பாக எத்தனை தீர்க்குதரிசிகளை அனுப்பியும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காக சொன்ன அந்த வார்த்தைகளை அவர்கள் நினைக்காமலே போனார்கள். அவருடைய வாழ்க்கையில் அந்த நினைவு கூறுதல் அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லாமலே போனது. ஆனாலும் இப்போது நாம் பார்க்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்நிய தேசத்தில் எப்படி நாங்கள் தேவனை குறித்து பாடுவது, எப்படி என் தேவனை நாங்கள் துதிப்பது. ஐந்தாம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக என்று சொல்லுகிறார்கள். அதனாலே நாம் இந்த பூமியில் நாம் வாழும்போது நாம் நம்முடைய தொழிலை யாருமே மறக்கிறதில்லை, மறக்க முடியாது. நம்ம எப்படி நம்முடைய தொழிலை மறக்க முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு ஓவியர் இருக்கிறார், அந்த ஓவியரால் எப்படி தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் திடீரென்று அவர் தூங்கி எழுந்து நான் மாலை காலையில் எனக்கு நான் நேற்று வரைக்கும் நான் ஓவியனாக இருந்தேன், இன்றைக்கு எனக்கு ஓவியம் வர முடியவில்லை என்று சொல்ல முடியுமா? நம்முடைய தொழில் எப்போதுமே நம்மை மறப்பதில்லை. ஒரு ஆசிரியர் ஒரு பலகையில் எழுதுகிற ஒரு ஆசிரியர் அழகாக எப்போதுமே ஆசிரியர்கள் மிக அழகாக கற்பலகையில் எழுதுவார்கள். ஒரு நாள் அந்த ஆசிரியர் என்னைக்காவது என்னால் இன்றைக்கு எழுதுவது மறந்து விட்டது என்று சொல்ல முடியுமா? அது எப்படி நடக்காதோ அதுபோல் எருசலேமை எங்கள் வாழ்க்கையில் அவர்கள் மறக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். எருசலேமை மறந்த ஜனங்கள், எருசலேமுடைய அந்த வாழ்க்கையை அனுபவித்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த ஜனங்கள் இப்போது சொல்லுகிறார்கள், எருசலேமை நாங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியும், எங்கள் வலதுகை எங்கள் தொழிலை எப்படி மறக்க முடியாதோ அதுபோல் எருசலேமாகிய உம்மை எங்கள் தேசத்தை நாங்கள் மறக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் எருசலேம் என்பது எது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எருசலேமாக நம்முடைய தேவனாய் கர்த்தர் இந்த மெய்யான இயேசு சபையை நாம் கொடுத்திருக்கிறார். இந்த மெய்யான இயேசு சபையாக எருசலேமை நம்முடைய வாழ்நாளில் நாம் என்றைக்கும் நாம் மறந்துவிட முடியாது. எப்படி நம்முடைய கை தொழில், நம்முடைய கை, நமது வலது கை நம்முடைய தொழிலை மறக்காதோ, நம்முடைய நாம் கற்றுக்கொண்ட அந்த கலை நம்மை விட்டு மறந்து போகாதோ, அதுபோல் நம்முடைய ஜீவிய காலத்தில் இந்த மெய்யான இயேசு சபையாகி இந்த எருசலேமை நாம் எப்போதும் நேசிக்கிறவர்களாக, எப்போதும் நினைக்கிறவர்களாக, எப்போதும் அதோடு கூட உறவாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த பாடல் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. அவர்கள் அடிமை தேசத்திலே அவர்கள் தேவனை துதித்து பாடின ஒரு புலம்பல், அழுகையோடு கண்ணீரோடு அவர்கள் வெளிப்படுத்தின அந்த சோக நிகழ்வுகள், இந்த கண்ணீருக்கு காரணம் என்னவென்று சொன்னால், யார் என்று சொன்னால், அவர்களே காரணமாக இருந்திருக்கிறார்கள். இந்த கண்ணீருக்கு வேறு ஒருவர் காரணம் அல்ல, இந்த கண்ணீருக்கு காரணம் அவர்கள் செய்த பாவம். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே, எரேமியா தீர்க்கதரிசியோட வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்காமல் போனதினாலே, கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு செவி கொடுத்தபடினாலே, கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் மீறினபடினாலே அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒரு சோகம் வந்தது என்று இந்த பாடலானது பதிவு செய்திருக்கிறது. அவர்கள் இந்த பாடலை அந்நிய தேசத்திலே அவர்கள் பாடினார்கள் என்பதாகவும் இந்த பாடல் பார்க்கிறோம். அநேக சங்கீத புத்தகங்களில், சங்கீத பாடல்களிலே இது ஒரு விசேஷித்த ஒரு சங்கீதமாக வேதத்தில் பார்க்கப்படுகிறது. மிகவும் கவிநயத்தோடு, மிகவும் அழகாக, ஒரு புலம்பல் பாடலாக, அழுகையின் பாட்டாக இந்த பாடல் மிகவும் அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய கடந்த காலங்களில் அவர்கள் அனுபவித்த கொடுமையான நினைவுகளை கூட இந்த பாடல்களிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இந்த பாடல்களிலே அவர்கள் கடந்த காலத்திலே சந்தித்த ஒரு கொடுமைகளை எல்லாம் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். குறிப்பாக 7வது வசனத்திலே பார்க்கும்போது, கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று அவர்கள் சொன்னார்களே என்று சொல்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் எருசலேமில் இஸ்ரேல் ஜனங்களை அவர்கள் பாபிலோனிய ராஜா படையெடுக்கும் போது அவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த ஏதோமியர்கள் அந்த பாபிலோனிய ராஜாவுக்கு துணையாக நின்றார்கள் என்பதாகவே வேதம் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறது. அவர்கள் மிக பெருமை கொடுமையான தீங்கை அவர்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த பாபிலோனிய ராஜாவோடு சேர்ந்து அந்த ஏதோமியர்கள் செய்தார்கள். அவர்கள் சகோதர சிநேகம் இல்லாதவர்களாக அவர்கள் பாபிலோனிய ராஜாவுக்கு துணை போனார்கள் என்பதாக உபதியா புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன், உபதியா 11-14. நீ எதிர்த்து நின்ற நாளிலும், அந்நியர் அவன் சேனையை சிறைபிடித்து போன நாளிலும், மறுதேசத்தார் அவன் வாசலுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்திலும், நீயும் அவர்களில் ஒருவனைப் போல் இருந்தால், உன் சகோதரன் அந்நியவசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடு பாராமலும், யூதா புத்தருடைய அழிவு நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே பெருமை பேசாமலும் இருக்க வேண்டியதாக இருந்தது. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசலுக்குள் பிரவேசியாமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடு பாராமலும், அவர்கள் ஆபத்திலே அவர்கள் ஆஸ்தியிலே கை போடாமலும், அவர்கள் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்துகளை நிற்காமலும், இக்கட்டு நாளில் அவர்கள் மீதியானவர்களை காட்டி கொடாமலும் இருக்க வேண்டியதாக இருந்தது என்று இந்த உபதியா புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், எதோமியர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்கள் அடிமைப்படுத்துகிற அந்த வேளையில் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய தீங்கை ஏசாவின் வம்சத்தாகிய இந்த ஏதோமியர்கள் செய்தார்கள். ஏதோமியர்கள் என்று சொன்னால் ஏசா வம்சத்தாராக இருக்கிறார்கள். ஆதியாகம புத்தகம் இப்படியாக சொல்கிறது, ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர், அவன் சேயீர் மலையிலே குடியேறினான் என்று நாம் ஆதியாகம புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த ஏதோமியர்கள் என்கிறவர்கள் ஏசா வம்சத்தை சார்ந்த, ஏசா வம்சத்து மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆதியாகமும் 37வது அதிகாரம் நான் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதலால் ஏசா சேயீர் மலையிலே குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர். சேயீர் மலையிலே ஏதோமியருக்கு சேதோம் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததி என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த ஏதோமியர்கள் என்கிறவர்கள் ஏசாவின் சந்ததியாக இருக்கிறார்கள். அவர் சேயீர் மலையிலே குடியிருந்தார்கள் என்று இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுபோல் இந்த ஜனங்கள் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனியில் இருந்து பாடிய போது அவர்கள் அந்த ஏதோமியர்கள் தங்கள் வாழ்க்கையை செய்த அந்த கொடுமைகளையும் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். கர்த்தாவே, 7வது வசனம், கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு தீங்கை ஏதோமியர்கள் பாபிலோனிய ராஜாக்களோடு சேர்ந்து அவர்கள் இந்த யூதா ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்கள் செய்தார்கள் என்பதாகவே நம்மாலே பார்க்க முடிகிறது. அதனாலே நாம் இந்த நாளிலும் கூட நாம் இந்த பாபிலோனிய ஆறுகள் அருகே இஸ்ரேல் ஜனங்கள் உட்கார்ந்து பாடின அந்த பாடல் மிகவும் ஒரு துக்கத்தை, அவர்களுடைய சோகத்தை நமக்கு எவ்வளவாக வெளிப்படுத்துகிறது, எவ்வளவாக தேவனுடைய கோபத்துக்கு அந்த ஜனங்கள் ஆளாகி போனார்கள் என்பதையும் நம்மளே பார்க்க முடியுது. 8-ஆம் வசனமும் 9-ஆம் வசனமும் இன்றைய வரைக்கும் ஒரு பெரிய கான்ட்ராஸ்டை உலக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. அநேக கிறிஸ்துவுக்கு எதிர்ப்பாளர்கள் இந்த 2 வசனங்களை வைத்து கொண்டு அநேக முரண்பாடான, கிறிஸ்துவத்துக்கு முரண்பாடான காரியத்தை இன்றைய வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நான் கடந்த மாதம் கூட ஒரு கிறிஸ்துவ மறுப்பாளர், ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு பிரபலமான ஒரு ஆசிரியர் இந்த 2 வசனங்களை வைத்து கொண்டு கிறிஸ்துவத்தை அவர் எடை போட்டிருந்தார். அதாவது அவர்கள் இந்த 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8:9, பாபிலோன் குமாரத்தியே பாழாய் போகிறவர்களே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான், உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இங்கே இந்த வசனங்களை வைத்து கொண்டு அநேகர் இன்றைக்கு வேதத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு அந்த சகோதரன் சொல்லுகிறார், வேதம் பழிவாங்க சொல்லுகிறது, கிறிஸ்துவர்கள் பழிவாங்க சொல்லுகிறது, தன்னுடைய எதிரி குழந்தைகளை கொலை செய்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி அந்த சகோதரன் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். ஆனாலும் இந்த வேதத்து வசனத்தை நாம் பார்க்கும்போது அது அப்படி அல்ல. அந்த யூதா ஜனங்களுடைய ஒரு மனக்குமுறலாக இருக்கிறது. என்ன நடந்தது என்று நாம் வாசிக்கும் போது, இந்த பாபிலோனிய படையெடுப்பின் போது அந்த ஜனங்களை அந்த பாபிலோனிய ராஜாக்கள், அந்த தேவன், அந்த பாபிலோனிய சோல்ஜர்கள், வீரர்கள் இஸ்ரேல் ஜனங்களுடைய குழந்தைகளை கல்லின் மீது அவர்கள் தலைகளை மோதி அடித்து கொலை செய்ததாகவே நமக்கு பார்க்க முடிகிறது. இதுதான் நடந்தது. இப்படி எங்களுடைய குழந்தைகளை கொலை செய்தவர்களை திரும்ப செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அந்த ஜனங்கள் அன்றைக்கு அவர்களுடைய சோகத்தை, துக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். எங்கள் வாழ்க்கையிலே நடந்தது, இப்படி நடந்தது, எங்கள் குழந்தைகள் கல்லின் மீது மோதி அடித்து கொலை செய்யப்பட்டார்கள், அப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தும் விதமாகவே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. தவிர இது தேவனுடைய வார்த்தை. இப்படித்தான் குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும், இப்படித்தான் எதிரிகளை கொலை செய்ய வேண்டும், எதிரிகள் பழிவாங்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல, இது தேவனுடைய வார்த்தையும் அல்ல. அவர்களுடைய, யூதா ஜனங்களுடைய, இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு அழகான ஒரு அவர்களுடைய சோகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருந்தது. தனக்கு என்ன நடந்தது என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியாய் நடக்கும்போது அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் நாம் இந்த காலகட்டத்தில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வேதம் ஒரு நாளும் ஒருபோதும் பழிவாங்குதலை சொல்லுகிற ஒரு வேதாகமம் அல்ல. பழிவாங்குதலை சொல்லுகிற நம்முடைய தேவன் நம்முடைய அப்படிப்பட்டவரும் அல்ல. அன்றைய காலகட்டத்திலே அவர்கள் நடந்ததை வெளிப்படுத்துகிறார்கள். மிகப்பெரிய ஒரு சோகத்தை அவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலே அவர்கள் சந்தித்தார்கள். அவருடைய குழந்தைகள் அன்றைக்கு மிக கொடூரமாக அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். மிக ஒரு கொடூரத்தை அந்த ஜனங்கள் அன்றைக்கு சந்தித்தார்கள். அவர்கள் பிள்ளைகள் கல்லின் மீது மோதி அடிக்கப்பட்டார்கள். அதனாலே அவர்கள் அப்படி பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் பழி வாங்குறது நம்முடைய நோக்கம் அல்ல. ரோமர் 12:19 சொல்லுகிறது. ரோமர் 12:19, பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிரிகளை பழிவாங்குவது நம்முடைய நோக்கம் அல்ல. எதிரிகளை பழிவாங்க வேண்டிய அவசியமும் நமக்கல்ல, அதை தேவன் பார்த்து கொள்வார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் போதித்த போது அந்த மலைப்பிரசங்கத்திலே மத்தேயு 5:38-39 நாம் பார்க்கும்போது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு என்று தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், அன்றைக்கு பாபிலோன் ஆறுகள் அருகே இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு அழுகையோடு கூட பாடின ஒரு பாடலாக இருக்கிறது. அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை, துக்கத்தை அனுபவித்தார்கள். காரணம் அவர்கள் செய்த ஒரு பாவம். இது அவருடைய புலம்பலாக, அழுகையாக இது இருக்கிறது. அவர்கள் அவருடைய பாடல்களிலே ஏதோமியர்கள் செய்த அந்த தீங்கையும், பாபிலோனிய ராஜாக்கள் தன் பிள்ளைகளை கல்லின் மீது மோறி அடித்தையும் அவர் நினைவு கூர்ந்து அவர்கள் பாடுகிறார்கள். எருசலேமாகி அந்த தேவனுடைய அந்த நகரத்தை விட்டு நாம் வந்திருக்கிற போது நாம் எவ்வளவாக நாம் தேவனை இழந்திருக்கிறோம் தேவனுக்கு தூரமாய் நாம் இருக்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை எவ்வளாம் எவ்வளவாக இழந்திருக்கிறோம் என்கிற ஒரு அழுகையின் பாடலாக இந்த பாடல், புலம்பல் பாடலாக இந்த சங்கீத பாடல் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு நாம் அந்த கல்லின் மீது மோதி அடிக்கிறவர்கள் பாக்கியவான் என்கிற வேத வசனத்தை இன்றைக்கு உலகம் தவறாக புரிந்து கொண்டு அநேகர் இன்றைக்கு கிறிஸ்துவத்துக்கு எதிராக ஒரு பிரசங்கங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நாம் எதிரியும் மன்னிக்கிறவர் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் ஒரு கன்னத்தை அறிந்தால் மறுக்கன்னத்தை காட்டு என்று சொன்ன தேவன், மன்னிக்கிறவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். அதனாலே இந்த பாடலை நாம் பார்க்கும்போது அவருடைய சோகம் எதனாலே வந்தது, அவருடைய துக்கம் எதனாலே வந்தது, அவர்கள் செய்த பாவம், ஓய்வினாலே அனுசரிக்காமல் போனார்கள், அவர்கள் விக்கிரகாரதனைக்காரர்களாக மாறிப்போனார்கள், கீழ்ப்படியாமினாலே அவர்கள் ஒரு பெரிய ஒரு சோகத்தை அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் சந்திக்க நேர்ந்தது. இதுவே இந்த பாடலுடைய அர்த்தமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இதில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் இந்த நாளிலும் கூட ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்போது முழங்கால் படியிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, எங்கள் மகா இரக்கம் நிறைந்தவரே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, உன்னதத்தின் தேவனே, உன்னதத்தின் தேவனே, உன்னதத்தின் தேவனே, உன்னதத்தின் தேவனே, பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்தரே, தர்மியான இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சோதரம் 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 ஆண்டவரே. சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றி 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 ராஜா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ரபர பல பர பல பர பல ரிக்க பர பல ர பர 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 ஹல்லேலூயா ரபர ரி ரி ரிக்க ல பர பல ரிக்க பர பர ர பர 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 ரிக்க பர பர ர பர 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 இரக்கமுள்ளவரே ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காய் சோதரிக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் ராஜாவே மகிமையின் ராஜாவே மகிமையின் ராஜாவே அல்லேலூயா ஷர பர பல பர பல பர ருக்க பர 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 ருக்க பர பர ரி 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 அல்லேலூயா ஹல்லேலூயா 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 அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா 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 அல்லேலூயா ஹல்லேலூயா சோதரம் 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 பரிசுத்தரே 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 சோதரம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே மகிமையின் ராஜாவே மகிமையின் ராஜாவே மகிமையின் ராஜாவே சோதரம் அல்லேலூயா ரபர பல பர பல பர இந்த நாளில இந்த வேலையில உரிமை திர பர பல பர 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 ஷர பர பல பர பல பர பல ஒவ்வொருவருக்காக இம்மட்டம் உதவினே நன்றி 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 ராஜா, நன்றி தகப்பனே. இந்த நாள் வரை நீ செய்திருக்கிற மகா மேன்மையான எல்லா கிருபைக்காக நன்றி ராஜா. ஏற்ற காலத்திலே ஏற்ற பலனை தருவேன்னு சொன்னவரே உமக்கு சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மனதுருகிற தேவாதி தேவனே, சோதரம் 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 அல்லேலூயா அல்லேலூயா. சோதரம் 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 சோதரமானவரே, உன்னதமானவரே 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 உன்னதமானவரே, பரிசுத்தரே 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 அல்லேலூயா. மாறாதவரே 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 அல்லேலூயா. சோதரம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. சோதரம் 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 ஆண்டவரே, நன்றி 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 தகப்பனே. இந்த வேலை வரையிலும் எங்களை சுகமாய் பத்திரமாய் வைத்திருக்கிறீரே, அதற்காய் கொடான கொடி சோதரம். நன்றி 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 ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இம்மட்டம் நீ செய்த எல்லா மேன்மையான கிருபைக்காக நன்றி ராஜா. நீ செய்த உதவிகளுக்காக நன்றி ராஜா. நீ செய்த எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே 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 அல்லேலூயா. ரபரபர பெரிய 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 பரபரபர என்று அலலூயா அலலூயா அலலூயா. கிருபையும் மனதுருக்கம் நிறைந்தவரே, கிருபையும் மனதுருக்கம் நிறைந்தவரே, கிருபையும் மனதுருக்கம் நிறைந்தவரே, நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. வாக்கு மாறாதவரே, வாக்கு மாறாதவரே, வாக்கு மாறாதவரே, நன்றி வாக்கு மாறாதவரே, நன்றி வாக்கு மாறாதவரே, நன்றி வாக்கு மாறாதவரே, நன்றி. ஒரே பெரிய விரைக்கிறல வரவல் ஒரு பரபர அலலூயா 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 அலலூயா. ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவரையும் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமாய் நாங்கள் வாழ நீர் கிருபை செய்வேனுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன தேவன் இதோ இந்த நாளில் இந்த வேளையில் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராக இயேசு நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்தும், மகிமைப்படுத்தும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, நாமத்திற்கே மகிமை வரப்பணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாய் எங்களுடைய வாழ்க்கை நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நாமம் மகிமைப்படும்படியாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை செய்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை நீ மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதபடி தீமையிலிருந்து காத்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடியுங்களே, ஆமேன்.